الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا وقال الله تعالى أيضا وليضربن بخمرهن على جيوبهن صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لعن رسول الله صلى الله عليه وسلم الرجل يلبس لبسة المرأة والمرأة تلبس لبسة الرجل أو كما قال عليه الصلاة والسلام மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை போதிப்பதற்காக முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அனுப்பியதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை இல்லாமல் இருந்த சிலரை உருவாக்கினார். உருவாகி இருந்த சில விடயங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாமலாக்கினார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வந்து இந்த ஜாஹிலியா காலத்துல இருந்து அந்த சில வழக்கங்களை இல்லாமலாக்கினதுல செய்யற ஒரு சில முலைகளாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஜாஹிலியா காலத்துல இஸ்லாத்துக்கு முன்னால இருந்த காலத்துல ஒரு சில மோசமான பழக்கங்கள் இருந்தது. அந்த மோசமான பழக்கங்கள்ல இருந்து உள்ள ஒரு சில விடயங்களை இஸ்லாம் வந்து பூரணமான முறையில மாற்றுது. சகோதரர்களே, பெரியார்களே, ஜாஹிலியா காலத்துல மட்டுமல்ல, இந்த காலத்துல எடுத்துக்கொண்டாலும் மனிதாபிமானம் உள்ளவங்க மனிதர்கள் யாரும் ஒரு மனிதன் நிர்வாணியாக இருப்பதை யாரும் விரும்ப மாட்டான். இது யாரும் வெறுக்கும் ஒரு செயலாகத்தான் இருக்குது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அரபிகள் ஜாஹிலியா காலத்துல அந்த அரபு இலக்கண அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், வைத்தியத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அகப்பார்வையினுடைய அறிவு கொடுக்கப்பட்ட அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த அரேபியர்களுக்கு தன்னை அரை நிர்வாணமாக்குவதும், அதே போன்று அந்த புனிதமான கஅபாவுக்கு முன்னால வந்து தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக விளங்கல. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களை மூலமாக ஒரு மனிதன் எவ்வாறு அழகிய முறையில் தனது உடம்பை மறைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆண் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், ஒரு பெண் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், ஒரு ஆண் எவ்வாறு அவனுடைய உறுப்புகளை மர்மஸ்தானங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துல தினா செய்யறது ஹராம், திருமணம் செய்யறது ஹலால் என்றதுனால ஒரு மனிதனுக்கு நினைத்த அமைப்புல திருமணம் செய்து கொள்ள முடியாது. இஸ்லாத்துல வட்டி ஹராம், அதே போன்று வியாபாரம் ஹலால் என்றதுனால ஒரு மனிதனுக்கு தான் நினைத்தவாறு அவனுக்கு வியாபாரம் செய்ய முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் எதை செய்தாலும் அது இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட விடயங்களை செய்யறதாக இருந்தாலும், இஸ்லாம் எந்த முறையை கையாண்டு செய்ய சொல்கிறதோ இந்த முறையை கையாண்டு செய்ய வேண்டிய கட்டாயப்பாட்டில தான் இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் வாழ்றான். சகோதரர்களே, பெரியார்களே, யாருடைய ஹவாக்கும், யாருடைய நஃப்ஸுக்கும், யாருடைய சொத்துக்கும், யாருடைய சுயலாபத்துக்கும், யாருடைய சுய சொந்த புத்திக்கும், சுய அபிப்பிராயத்துக்கும் ஒரு நாளும் இஸ்லாம் அங்கே அதற்கு சார்பானதாக ஆக மாட்டாது. சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாருடைய புத்தியும் இஸ்லாத்துக்கு நேர்படும், எல்லாருடைய சொத்து செல்வமும் இஸ்லாத்துக்கு நேர்படும், எல்லாருடைய அறிவும் இஸ்லாத்துக்கு நேர்படும், எல்லாருடைய உள்ளமும் இஸ்லாத்துக்கு நேர்படும், இஸ்லாத்துக்கு எல்லாம் நேர்படும். ஆனால் இஸ்லாம் எதுடனும் வந்து சேர்ந்து கொள்ளாது. எங்களுக்கு நினைச்ச ஒன்றை செஞ்சிட்டு அதுக்கு இஸ்லாத்தை திருப்பவே இல்லாது. சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆடை என்ற பகுதி இதை மிக விரிவாக அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸ்களிலும் விளங்கப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆடை என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் மத்தியில வித்தியாசம் காட்டுவதற்காக வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த மிருகமும் ஆடை அணியாது. உலகத்தில் ஆடை அணியிற ஒரு படைப்பினம் இருக்குமெண்டா? உலகத்தில் ஆடை அணியிற ஒரு உயிருள்ள ஒரு படைப்பு இருக்குமெண்டா? அது இந்த மனிதர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில வைத்திருக்கக்கூடிய வித்தியாசங்களில் மிகப்பெரும் ஒரு வித்தியாசம் தான் அல்லாஹ் வைத்திருக்கும் இந்த ஆடை என்ற வித்தியாசம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் இந்த ஆடையினுடைய விடயத்தில் ஒரு சில வித்தியாசங்களையும், ஒரு பெண் இந்த ஆடையினுடைய விடயத்தில் ஒரு சில வித்தியாசங்களையும், ஒரு சில மாற்றங்களையும், ஒரு பெண் ஒரு ஆண் தன்னை அணை நிர்வாணியாக மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் தான் விரும்பியோ விரும்பாமலோ அவன் தானாகவே ஒரு மிருகத்துக்கு ஒப்பாகி போகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஆடையை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்திருக்கிறான்? மிருகங்களையும் அந்த மனிதர்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆடையை கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆடை மனிதன் அணியக்கூடிய இந்த ஆடையை நாங்க உலக கண்ணோட்டத்தில் பார்த்தா எந்தெந்த கருத்துக்களும் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில், குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஆடையை நாங்கள் பார்த்தோம் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆடைக்கென்று பல விதமான வழிமுறைகளும், ஆடைக்கென்று பல விதமான விதிகளும், ஆடைக்கென்று பல விதமான ஒழுக்க முறைகளும் இஸ்லாத்தினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடைக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் மத்தியிலே தொடர்பு இருக்கிறது. ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடையினால அவனுடைய உள்ளத்தில சில சில மாற்றங்கள் உருவாகிறான். ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடையினால அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்தில் ஒரு சில வித்தியாசங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் மனிதன் அணியக்கூடிய ஆடையை வச்சு அவனுடைய உள்ளத்தில் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாரு மஞ்சள் நிற ஆடையை அணிவார்களோ அவர்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். யாரு மஞ்சள் நிற ஆடையை அணிகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். இது அவர் சும்மா சொல்லல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு ஒரு மாட்டு அறுக்க சொன்ன சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாட்டை பத்தி சொல்ற நேரம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபாக்கிஹ் பக்ரதுன் ஸஃப்ரா, பக்ரதுன் ஸஃப்ரா ஃபாக்கிஹுல் லௌனஹா தஸுர்ருன் நாதிரீன். நீங்க அறுக்கோணமான அந்த மாடு இருக்கிறதே, அது மஞ்சள் நிற மாடு, அது மஞ்சள் நிறமாக இருக்கும். அதை பார்க்க கூடியவர்கள் தஸுர்ருன் நாதிரீன், பார்க்க கூடியவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்ற ஆயத்தை வைத்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாரு மஞ்சள் நிற ஆடையை அணிவார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடைக்கும் அவன் உள்ளத்துக்கும் மத்தியில தொடர்பு இருக்கிறது. சரி, குலப்பால வருது. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் வந்தார். வந்த நேரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவும் பேசல, எதுவும் கதைக்கல, அந்த மகனுக்கு அடிச்சாங்க. தன் மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, தந்தையே, ஏன் நீங்க சகோதரனுக்கு சும்மடிக்கிறீங்க, ஏன் நீங்க வீணாக அடிக்கிறீங்கன்னு கேட்ட நேரத்துல அதை துமர்றது இல்லாம அவங்க சொன்னாங்க, இவன் அணிந்திருக்க கூடிய இந்த ஆடையினால் இவன் உள்ளத்தில் பெருமை இருக்கிறது, அதனாலே நான் இவன் உள்ளத்தில் இருக்கும் பெருமையை இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் நான் அடித்தேன் என்று சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடைக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் மத்தியில் நிறையவே தொடர்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் எளியவனாக வாழலாம், ஒரு மிஸ்கீனாக வாழலாம், அவன் ஒரு ஏழையாக வாழலாம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பல நியமத்துக்கள் செய்திருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்திலும் அந்த மனிதன் கிழிந்த ஆடைகளையும் அவ்வாறு ஒரு ஒரு அமைப்பிலே ஒரு அசிங்கமான ஒரு அலங்கோலமான தோட்டத்தில் காட்சியளிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போதும் விரும்பவில்லை என்பதை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அபு தாவூதிலே பதிவாகுது, அந்த சஹாபியை பார்த்தா அவருடைய ஆடை ஆக மோசமான நிலையில இருந்தது. சஹாபாக்களுக்கு ஓரளவு பொருளாதார அந்த வசதி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த சஹாபியை பார்த்து, உங்களோட கையில பணம் இல்லையா, உங்கள்ட்ட வசதி இல்லையா, உங்கள்ட்ட ஆடை இல்லையா? அந்த சஹாபி சொன்னாரு, எனக்கிட்ட பணம் இருக்குது, எனக்கிட்ட ஆடை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹு யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமத்தி ஃபி அப்திஹி. அல்லாஹு தஆலா அவன் நியமத்தை, அல்லாஹ் ஒரு நியமத்தை அடியானுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அதனுடைய தாக்கத்தை, அவருடைய அடையாளத்தை, அவருடைய வித்தியாசத்தை அந்த மனிதன் உடம்புல காண்றது அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் ஒருவருக்கு பணத்தை கொடுத்திருந்தால் அந்த பணத்தை வச்சு அவர் சந்தோஷமான முறையில அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்து கொண்டு வாழ்றத அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஹதீஸ்ல பதிவாகுது, ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்தார். வார நேரம் அவருடைய ஆடையும் ஒரு அமைப்பு, விசேஷமாக அவருடைய தலையில முடி இருந்தது. ஆனா அவர் தலையை ஒழுங்கான அமைப்புல அவர் எண்ணெய்களை போட்டு வாரின அமைப்புக்கு இருக்கல, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள். நீங்க உங்களோட தலைமுடியை வாரிக்கொண்டு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சஹாபி போனாரு, நல்ல முறையில அவருடைய தலையை வாரிக்கொண்டு ஒரு அழகான தோட்டத்துல வந்தாரு. வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலைஸ ஹாதா கைரன், அலைஸ ஹாதா கைரன், இப்ப எவ்வளவு நல்லாக இருக்குது, இந்த தோற்றம் அழகில்லையா, இந்த தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மின் ஐ அத்தி அஹதுக்கும் உங்கள ஒரு ஆள் தலைய வாராம தலைவிரி கோலத்துல அசிங்கமான முறையில இருக்கிறத விட இது எவ்வளவு நல்லாக இருக்குது. கண்ணகு சைத்தான் தலைய வாராம அசிங்கமான தோட்டத்துல ஒரு சைத்தான போல இருக்கிறத விட இது அழகான அமைப்புல இருக்கிறது, எவ்வளவு நல்லாக இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் அழகிய தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த சரித்திரங்களையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரஜுலுன் சதீது பயாலி சியாப், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அவர்களுடைய ஆடை வெளி வெளுத்த ஆடையாக இருந்தது, வெள்ள வெளியேறன் இருந்தது. லாயுரா அலைஹி அஸ்ரு ஸஃபர், அவருடைய தலையிலேயோ அவருடைய முகத்திலேயோ அவருடைய உடம்பிலேயோ அவருடைய ஆடையிலேயோ எந்த விதமான அந்த பிரயாணத்தினுடைய அடையாளங்கள், பிரயாணத்தினுடைய அழுக்குகள், பிரயாணத்தினுடைய மாற்றங்கள் இருக்கவில்லை. அழகிய தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே ஒரு மனிதன் ஆடை அணிய வேண்டும், ஒரு மனிதன் ஆடை அணிய வேண்டும், இது அழகான முறையில் அணிய வேண்டும். அல்லாஹு தஆலா பெண்களுக்கென்று ஆடைகளின் முறைகளை சொல்லி இருக்கிறான், ஆண்களுக்கென்று ஆடைகளின் முறைகளை சொல்லி இருக்கிறான், சிறார்களுக்கென்று ஆடைகளின் முறைகளை சொல்லி இருக்கிறான். உம்மத்திலே கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள், அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களின் அந்தஸ்துக்கேற்ப, அவர்களின் மரியாதைக்கு ஏற்ப அவர்கள் ஆடை அணிய வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவான முறையில் அங்கே இஸ்லாத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம், அந்த காலத்தில் பொதுமக்கள் கூட அங்கே தலப்பாயை அணியக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு தீனுடைய மாற்றம் அங்கே ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உலமாக்களை பார்த்து, அந்த காலத்தில் இருந்த உலமாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லிமு அமாயிமக்கும், நீங்க உலமாக்கள் என்பதை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக உங்களுடைய தலப்பாகைகளை கடினமான முறையில், தடித்தமான முறையில், தடிப்பமான முறையில் நீங்கள் உங்களுடைய கைகளை, அந்த தலப்பாகைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த ஜுப்பாவினுடைய கையை நீங்கள் அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் உலமாக்கள் என்று சமுதாயத்தில் அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதற்காக என்று அங்கே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அந்த உலமாக்களுக்கு சொன்னார்கள் என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொருவரின் அந்தஸ்துக்கு ஏற்ப, ஒவ்வொருவரின் தரஜாக்கு ஏற்ப, ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப அவர்களுக்குரிய ஆடைகள் இருக்கிறது என்பது அது இஸ்லாம் கூறும் உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வாறென்றால் இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விருப்பமான ஒரு முறையையும், அல்லாஹ் கூறும் வரவேற்கும் ஒரு ஆடை முறையையும் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வைத்திருக்கிறான். அதே நேரம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் கோபத்தையும், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாபத்தையும் எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஆடை முறைகளும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அமைப்பிலே அவருடைய வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டினார்கள். சஹாபா பெண்களை வைத்து, சஹாபாக்களை வைத்து அதை அழகிய முறையில் அமுல்படுத்தி காட்டினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் அவர்கள் பார்க்கிறாங்க, சிலர்கள் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஆடைகளை அணியக்கூடிய கட்டத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடைகளை கிழித்த சரித்திரங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிலர்களுடைய உடம்புல பார்த்தாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்காத ஆடைகள், அந்த ஆடைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிழித்தார்கள். அந்த ஆடைகளை அணிந்ததற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டித்தார்கள், கண்டித்தார்கள் என்ற சரித்திரங்களையும் நாம் வரலாற்று கிதாபுகளிலே பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வாறென்றால் இஸ்லாத்தில் ஆண்களாகிய எமக்கும், பெண்களாகிய பெண்களுக்கும், சிறார்களாகிய எமது குழந்தைகளுக்கும் இஸ்லாம் ஒரு தெளிவான ஆடை முறையை சொல்லியிருக்கிறது. இந்த ஆடை முறைக்குள் நாங்கள் மாறுவதும், இந்த ஆடை முறையை நாங்கள் பேணுவதும் எமக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள் சமுதாயத்துக்கும், ஆண்கள் சமுதாயத்தை இந்த உலகத்தில் கம்பீரமாக படைத்து அவர்களை அல்லாஹு தஆலா நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக அல்லாஹ் ஆக்கி அவர்களுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று கை சேதம், இன்று ஆடைகள், புது ஆடைகள் என்பது உபயோகிக்கப்படுகிறது. எதற்காக? திருமணங்களுக்காக புது ஆடைகள் இன்று மக்கள் வாங்குகிறார்கள், அணிகிறார்கள். எதற்காக? அங்கே அங்கெங்கே நடக்கக்கூடிய வைபவங்களுக்காக, ஃபங்க்ஷன்களுக்காக. சகோதரர்களே, பெரியார்களே, தவறில்லை, திருமணத்துக்கு புதிய ஆடை அணியலாம், ஒரு முக்கிய நிகழ்வுக்கு புதிய ஆடை அணியலாம். ஆனால் அல்லாஹு தஆலா முறையான ஆடையை அணிந்து கொண்டு வாருங்கள் என்று முதல் அழைப்பு கொடுத்தது இந்த மஸ்ஜிதுக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நிர்வாணிகளாக இருந்த காலகட்டத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கொடுத்தான், குது ஜீனத்தக்கும், இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் அழகிய முறையில் ஆடைகளை அணிந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு சமூகம் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் ஞாபகத்தையும் இந்த முறையான அல்ல அழகிய அல்ல ஒரு இஸ்லாம் கூறும் இந்த ஆடையை நாங்கள் இந்த மஸ்ஜிதிலே வெளிப்படுத்துவதுதான் ஆண்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமையான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, ஜாகிரியா காலத்தை எத்தியதாக, ஜாகிரியா காலத்தை ஒத்து போனதாக இல்லாவிட்டாலும் அந்த ஜாகிரியா காலத்தினுடைய ஓர் அடையாளத்தை இன்று எமது மஸ்ஜிதிலே எமது வாலிபர்கள், எமது ஆண்கள் தொழக்கூடிய நிலையில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, சிலர்களுடைய ஆடை இருக்கிறது, அவர்கள் ருக்குக்கு செல்கிறார்கள், அவர்கள் சுஜூதுக்கு செல்கிறார்கள், அங்கே பூரணமான முறையில் அவர்களுடைய அங்க அவர்களுடைய உறுப்புகள், அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே மறைக்கப்படுவது கிடையாது. சகோதரிகளே பெரியார்களே, அவர்கள் எந்த அளவு கண்டால் மிகவும் விலை கொடுத்து ஆடைகளை வாங்கி அணிந்தும் அவர்களுடைய தேவையான இடங்கள் மறைபடாத நிலைக்கு சுஜூதிலும் ருகூயிலும் எமது ஆண்கள் தள்ளப்படுகிறார்கள் என்றால், சகோதரிகளே பெரியார்களே, அல்லாஹ் எங்களை புதிய ஆடை அணிஞ்சு கொண்டு, அழகான ஆடை அணிஞ்சு கொண்டு முதல் அழைப்பாக பள்ளிக்கு கொடுக்கிறான். இந்த பள்ளியில் எங்களுக்கு அதை நிலைநாட்ட இயலாதென்றால், சகோதரர்களே, எந்த பங்கனுக்கு, எந்த நிக்காக்கு, எந்த திருமணத்துக்கு எங்களை எவ்வளவு பொறுமதியான ஆடை நாங்கள் அணியத்தில் எந்த பிரயோஜனம் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே பெரியார்களே. ஆகவே வாலிபர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு எந்த அமைப்பில் அணிந்தாலும் சரி, அவர்களுடைய ஆடையை, அவர்களுடைய அங்கங்கள், அவருடைய ஔரத்துக்கள் தொழுகையிலே அங்கே வெளிப்பட்டு விடாமல் அவர்கள் அதை பாதுகாப்பது அவர்களுக்கு இஸ்லாம் கூறும் ஒரு ஒழுக்க முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மஞ்சர் ரசௌபஹு குயலா, யாரு பெருமையோட தனது கரண்டை காலுக்கு கீழால, தனது இந்த முட்டைக்காலுக்கு, தனது கண்ட கரண்டை காலுக்கு கீழால தனது ஆடையை யாரு அணுகிறாரோ அவருக்கு அவருக்கு நரகம் உண்டாகட்டும், அவர் போகும் இடம் நரகம்தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இன்று நாம் வரக்கூடிய வகை வகையான டவுசர்களை பார்க்கிறோம், வகை வகையான கலிசன்களை பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் அந்த ஹதீஸ் பேணப்படாத, அந்த ஹதீஸ் பேணப்படாத ஆடைகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அவைகளை நாம் எமது வாழ்க்கையில் அந்த விடயங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் பொதுவாகவே சொன்னார்கள், மா அஸ்பல மா அஸ்பல மினல் கஅபை, யாருடைய அந்த முட்டங்காலுக்கு கீழால ஆடை போய்விட்டதோ பின்னார் அவர் நரகத்திலே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொன்ன ஹதீஸ்களும் பதிவாகித்தான் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஆண்களுடைய விடயத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்று எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தான் விரும்பும் ஒரு விளையாட்டு வீரன் அணிந்த ஒரு ஆடையையோ, ஒரு கலிசனையோ, ஒரு டி ஷர்ட்டையோ எமது வாலிபன், எமது முஸ்லீம் வாலிபன் வாங்கி அணிவதற்கு அவனுக்கு ஒரு வாரம் தேவைப்படுவதில்லை சகோதரர்களே பெரியார்களே. எமது முஸ்லீம் வாலிபன் அவன் விரும்பும் நடிகர் அணியக்கூடிய அந்த ஆடையை அவன் வாங்கி அணிவதற்கு அவனுக்கு ஒரு ஒரு வாரம் தேவைப்படுவதில்லை சகோதரர்களே பெரியார்களே. நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா, எங்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு எது மிக விருப்பமான ஒரு ஆடையாக இருந்தது, எது அவர்களுடைய உள்ளத்துக்கு கவர்ச்சியான விருப்பமான ஆடையாக இருந்தது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா சகோதரர்களே பெரியார்களே. ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஹிப்புல் கமீஸ், அவர்கள் இந்த நீட்டமான தோப்பை அணியக்கூடியவர்களாகவும் இந்த நீட்டமான தோப்பை விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்ற கருத்துக்கள் ஹதீஸ்களிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் ஒரு முஸ்லீம் ஆணாக வாழ்கிறேன், நானும் ஒரு முஸ்லீம் வாலிபனாக வாழ்கிறேன், நானும் ஒரு முஸ்லீமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கமீஸை விரும்பினார்கள் என்றால், இந்த தோப்பை விரும்பினார்கள் என்றால், எனது வாழ்க்கையில் நான் எந்த நாள் தான் ஒரு நாளாவது இந்த ஜுப்பாவை, இந்த கமீஸை நான் அறிந்திருக்கிறேன், நான் அணிந்து கொள்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஆக குறைந்த பட்சம் எமது சமுதாயத்தில் இருக்கும் ஆண்கள், எமது சமுதாயத்தில் இருக்கும் வாலிபர்கள், சகோதரர்களே பெரியார்களே, இவ்வாறான இந்த சுண்ணத்தான முறைகளை, இந்த நல்ல முறைகளை சமுதாயத்தில் உருவாக்குங்கள். இதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அதை செய்யக்கூடிய நன்மைகளும் எமக்கு கையிலே வந்து சேரும், எமக்கு அவைகள் வந்து சேரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே பெரியார்களே. ஒரு கிழமையில அல்லாஹு தஆலா நாட்களை படைச்சான், நாட்களை படைச்சு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பான நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். முஸ்லிம்களுடைய ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறது. எல்லா நாட்களை விடவும் விசேஷமாக அதிகமாக மஸ்ஜிதுக்குள்ளே கழிக்கக்கூடிய ஒரு நாளாக முஸ்லிம்களுடைய இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலேயாவது நான் ஜும்மாக்கு வரும் பட்சத்திலேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கமீஸை, எந்த ஆடையை, எந்த தோப்பை விரும்பினார்களோ அதை நான் அணிந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எடுங்கள் சகோதரர்களே. இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடுங்கள். நீங்கள் வாலிபர்கள் இந்த சமுதாயம், இந்த ஜெனரேஷன், இந்த ஆண்கள் இதை பின்பற்றினால் இதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த ஊருடைய ஆண்களுக்கு அது ஒரு வளமையாக சென்றாலும் உங்களுக்கு அதனால் பாவம் இல்லை, நன்மைகள் வந்து சேரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எமது நாட்டிலே கூட முன்மாதிரியான, அதற்கு முன்மாதிரியான பல ஊர்களை, பல ஏரியாக்களை நாங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அங்கே அநேகமான ஆண்கள் அவர்கள் தோப்புடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆடையை, எந்த ஜுப்பாவை விரும்பினார்களோ அந்த கமீசுடன், இந்த தோப்புடன் வந்து அந்த ஜுமாவிலே அமரக்கூடிய நிலை எமது நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கும் வெக்கப்பட்டில்ல, யாரையும் கண்டு தயங்கி இல்ல, யாரிடத்திலும் கேவலம் வந்து விடுமே, யாரும் எதையும் சொல்லுவாங்களே என்று அல்ல. நாங்கள் இந்த நபியவர்கள் எங்களை முஹம்மத்துக்குரிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய இந்த ஆடையை எமது வாழ்க்கையில நாங்கள் கிழமையில் ஒரு நாளைக்காவது அணியக்கூடிய வழக்கம் எம்மிடத்திலே வர வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று வாலிபர்களுடைய நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது? யாரோ ஒரு சிறுக்கில வாழ்பவன் ஏதாவது ஒன்றை செஞ்சா அதை எமது வாலிபர்கள் எந்த அளவு பின்பற்றுகிறார்கள்? சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு காலம் இருந்திருக்கும், ஓவியம் பார்க்க வேண்டுமென்றால் அது சீக்கிரிய போய்த்தான் ஓவியம் பார்க்க வேண்டிய நிலை இருந்திருக்கும். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று ஒரு அவல நிலை எமது வாலிபர்களின் தலையில் ஓவியங்கள் இருக்கிறது. பல ஓவியங்கள், பல அமைப்புகளில் முடிகளை வெட்டியிருக்கிறார்கள். சிலர்களின் தலையை பார்த்தால் எண்ணம் தோன்றுகிறது, இவர் கொண்ட வெற்ற நேரம் கரண்ட் போயிச்சோ தெரியல, அதனாலதான் இடையில வச்சுட்டு வந்திருக்கிறாரு என்ற அளவுக்கு கூட ஒரு சில வாலிபர்களுடைய தலைகள் இருக்கிறது. ஒரு சில வாலிபர்களை பார்த்தால் சில மிருகங்களுக்கு கூட ஒப்பாகி போகிறார்கள். இந்த அளவுக்கு இவர்களுடைய தலை மாற்றப்பட காரணம் என்ன? எங்களை உம்மத்தில் செய்த ஒரு தலைவர் செய்ததா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததா, சஹாபாக்கள் செய்ததா? இல்லை, எனக்கு பிடித்த விளையாட்டு வீரன் செய்தது, எனக்கு பிடித்த நடிகன் செய்தது, எனக்கு பிடித்தவன் செய்தது. இதனாலே சகோதரர்களே, பெரியார்களே, எமது வாழ்க்கையில் வாலிபர்களின் நிலை இன்ற அளவு மாறிக்கொண்டு போகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே ஹிம்மத்து வையுங்கள், உறுதியெடுங்கள், நியத்து வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸஹீஹான ஹதீஸ், திட்டவட்டமான ஹதீஸ், கானை ஹைபுல் கமீஸ், அவர்கள் இந்த சோப் என்று சொல்லக்கூடிய, கமீஸ் என்று சொல்லக்கூடிய ஆடையை விரும்பியிருக்கிறார்கள். இதை நாங்கள் அணியக்கூடியவர்களாக, கிழமையை ஒரு நாளைக்காவது அணியக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இவ்வாறு ஒரு ஆடை வித்தியாசம் எமக்குள்ள உருவாக வேண்டும் என்பதை நாங்கள் மனதுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரம் அல்ல, இன்று நாம் எமது சமுதாயத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் எமது சிறார்களை பாருங்கள், சிறார்களுக்கென்று அவர்களுடைய ஆடைகள் அங்கே அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது, சிறுவர்களுக்கு ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு எந்த சட்டதிட்டமும் இல்லை என்பதை போல அங்கே அவர்களுக்கு ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சிறுவர்களுக்கு ஆடை அணிவிப்பதற்கும் முறை இருக்கிறது, சிறுவர்களுக்கு ஆடை அணிவிப்பதற்கும் முறை இருக்கிறது, அதற்கும் இஸ்லாம் முறை காட்டித்தான் இருக்கிறது. இன்று எமது அநேகமான பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால், அநேகமான நேசரிகள், மொண்டசூரிகளை எடுத்துக்கொண்டால், எங்களை முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த மொண்டசூரிகளை, எங்களை இஸ்லாமிய ஆடையை அதற்குள்ள கொண்டு வருவதற்கு இயலாமல் இருக்கிறது. இஸ்லாமிய ஆடையை பத்தி பெரிசாக ஒரு யோசனை இல்ல. யாரும் எப்படியும் வரலாம், யாரும் எப்படியும் இருக்கலாம், யாரும் எப்படியும் அணியலாம் என்றுதான் இன்று எமது சிறார்களுடைய அங்கே ஆடை பழக்கப்படுகிறது. பெண்களுக்கு விசேஷமாக சிறு பிராயத்திலேயே அங்கே ஆண்களுடைய ஆடை பழக்கப்படுகிறது. அந்த பெண்களுடைய, அந்த பெண் பிள்ளைகளுடைய சிறு உள்ளங்கள் அந்த ஆடைகளை கபூல் செய்கிறது, அதை விரும்புகிறது. அங்கே அந்த சின்ன பெண் பிள்ளைகளுக்கு ஆண்களுடைய ஆடை அணிவிக்கப்படுகிறது. அபூதாவுதினுடைய ஹதீஸ், உக்பத் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாரு, அபூதாவுதினுடைய ஹதீஸாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அவர் சொல்றாரு, பத்து மக்காவினுடைய காலம், இந்த பத்து மக்கா வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்த நேரத்தில் மக்கத்தில் இருந்த முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செய்யாமல் மக்கத்தில் இருந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய பிள்ளைகளை குட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. அந்த நேரம் நபியவர்கள் அந்த பிள்ளைகளுடைய தலைகளை தடவி அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளில் ஒருவனாக உக்பத் இப்னு வலீதாகிய நானும் இருந்தேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்கள். அந்த சிறு பிள்ளைகளில் ஒருவனாக இந்த உக்பத் இப்னு வலீதாகிய நானும் இருந்தேன். அங்க நான் போற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோட பிள்ளைகளையும் தலையை பிடிச்சி தலையை தடாவி பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலையை பிடித்து தடாவவில்லை. பலம் யமஸ்தனி ராசி பலம் யமஸ்தனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடவில்லை. ஏன் காரணம் தெரியுமா? வான முகல்லத், நான் ஒரு வாசனை திரவியத்தை பூசியிருந்தேன். அந்த வாசனை திரவியம் என்ன தெரியுமா? பெண்கள் பூசக்கூடிய வாசனை திரவியத்தை நான் பூசியிருந்தேன். அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டார்கள். இந்த சின்ன பிள்ளையாகிய இந்த சின்ன ஆண் பிள்ளைக்கு பெண்களுடைய அந்த வாசனை திரவியம் பூசப்பட்டிருக்கிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பிள்ளையின் தலையை தடாவவில்லை என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, அது பெண்கள் பாவிச்ச அத்தரை பாவிச்ச ஆணினுடைய தலையை தடவவில்லை என்றால், இன்று பெண் ஆண்களுடைய ஆடையையே நாங்கள் பெண்களுக்கு அணிவித்திருக்கிறோம், பெண் பிள்ளைகளுடைய ஆடையை ஆண் பிள்ளைகளுக்கு அணிவித்திருக்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்டிப்பார்கள், எந்த அளவுக்கு வெறுப்பார்கள், எந்த அளவுக்கு இதை கண்டிப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எமது வசதிகளை எடுத்துக்கொண்டால், சில பாடசாலைகளில் படிக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே, பெரியார்களே, தனது பிள்ளையினுடைய வயதுக்கு வந்த பிள்ளையினுடைய காலை மறைக்காமல் முட்டங்கால் வரைக்கும் இந்த முட்டங்கால் வரைக்கும் அந்த மறைக்கப்பட்டு அவ்வாறு அறை நிர்வாணிகளாக எமது முஸ்லிம் வயது வந்த பெண்கள் சில பாடசாலைகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இந்த உரிமைகளை இந்த நாட்டில் பேச போனால் அந்த அந்நிய ஸ்கூல்களை செய்யறவங்க என்ன தெரியுமா முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை என்றா முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது, நீங்க அதுல போய் சேர்த்துக்கோங்க, நீங்க சொல்றது எல்லாம் இங்க செய்ய இயலாது. ஏன் காரணம்? காபிர்கள் விளங்கிட்டாங்க, இது இந்த முஸ்லிம்கள் கல்விக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். முஸ்லிம்கள் கல்விக்கு அடிமையாகிட்டாங்க. நாங்க எதை சொன்னாலும் அவங்க செய்வாங்க, நாங்க நிர்வாணத்தோட வர சொன்னாலும் அவங்க வரத்தான் ஓடும் என்றதுதான் இன்றைய இந்த அந்நிய அமைப்புகளின் ஸ்கூல்களின் சட்டமாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு அடிபணிந்த எமது முஸ்லிம்கள் அவர்களுடைய வயது வந்த பிள்ளைகளை கூட அந்த பாடசாலையில் அறை நிர்வாணிகளாக கல்வி கற்க வைப்பதும் எமது முஸ்லிம் பெற்றோர்கள் இவ்வாறும் அவல நிலையில் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அறை நிர்வாணியாக தனது உடம்பை அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் ஏலம் விட்டுக் கொண்டு கல்வி கற்கும் பிள்ளை நிலத்தில் எந்தவித நலவும் வராது என்பதை எமது பெற்றோர்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரம் அல்ல, எமது சிறு பராயத்தில் இருந்தே பெண்களுக்கு நாங்க ஒழுக்கத்தை பழக்க வேண்டும், பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை பழக்க வேண்டும், அவர்களுக்கு ஒட்டிய ஆடைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நாங்க அழகிய இஸ்லாத்தினுடைய ஆடையை அவர்களுக்கு போதிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதை பேணக்கூடிய இன்றைக்கு அதை பேன்ற மொண்டசூரிகள், அதை பேன்ற ஸ்கூல்கள் எங்கட நாட்டில் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் படித்தாலும் அல்லாட நூறானியர் அதுல இருக்கும், அல்லாட பரக்கத் அதுல இருக்கும். தயவு செய்து அது போன்ற ஸ்கூல்ல எங்களை பிள்ளைகளை படிக்க வைங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இதை விட்டு விட்டு நாங்கள் சிறு பிராயத்திலேயே ஆண் பெண் கலப்பாகவும் அறை நிர்வாணிகளாகவும் எமது பிள்ளைகளை ஆக்குவோம் என்றால், அதுதான் அவர்களுடைய வயது வந்ததன் பின்னாலையும் அவர்களுக்கு அதுதான் ஒரு ஒரு ஸ்டைலாக ஒரு முறையாக இருக்கும். அவர்களுடைய உள்ளத்தில அவ்வாறு நடக்கும் பொழுது, அறை நிர்வாணியாக நடக்கும் பொழுது, அறை நிர்வாணியாக பாதையில் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு வெக்கம் உள்ளத்தில வராது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக ஆடையினுடைய விடயத்தில் மிக முக்கியமான பகுதியாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பெண்களுடைய பகுதியை ஆண்களுடைய கையிலே பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரஜுலு மஸ்ஊலுன் ஃபீ ரஈயத்தி அஹ்லி, ஒரு மனிதன் ஒரு ஆண், அவர் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவார். எதை பத்தி தெரியுமா? எதை பத்தி தெரியுமா? அவருடைய குடும்பத்தினுடைய விடயத்தை பத்தி. நீ எவ்வாறு குடும்பத்தை நிர்வகித்தாய் என்பதை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்தந்த சகோதரர்களே, பெரியார்களே, பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு என்று ஆடை முறையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் பெண்களை ஜீனத்தாக அழகாக படைத்து விட்டு நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுடைய அலங்காரங்கள், அவங்களுடைய அழகுகள் வெளியில தென்பட வேண்டாம், வெளியில தென்படுத்த வேண்டாம், அவைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். அந்த அது சகோதரிகளே, பெரியார்களே, ஆகவே பெண்களினுடைய பகுதி இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா முழுமையாக பெண்களை பாதுகாக்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, பெண்களுக்கு அவர்கள் அவர்களை முழுமையாக மறைக்கக்கூடிய அந்த ஜில்பாபை அவர்களுக்கு அணிவியுங்கள். அந்த மோமினான அந்த நபியினுடைய மனைவிமார்களுக்கு, மோமினானவர்களுடைய மனைவிமார்களுக்கு நபியே நீங்கள் அந்த ஜில்பாபை அணிந்து கொள்ளுமாறு ஏவுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அங்கே கட்டளை பிறப்பிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த விடயத்தையும் ஜாஹிலியா காலத்துடன் ஒப்பீடு செய்துதான் இந்த ஜில்பாபினுடைய அமைப்பையும் அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு கொடுக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த கட்டமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வல் யதுரிபன பிகுமுரிஹின் அலா ஜுயூபிஹின், பெண்கள் அவர்களுடைய அவர்களுடைய முன்பகுதியை அவர்களுடைய நெஞ்சி பகுதியை மறைப்பதற்காக அவர்கள் முந்தானியை உபயோகித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அங்கே குர்ஆனிலே தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா முஹாஜிர் பெண்கள், அன்சாரி பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் இரஹமில்லா, அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். இந்த அல்லாஹ் உங்களுடைய முந்தானிகளால உங்களுடைய உடம்புட முன்பகுதிகளை மறைத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை வந்த பொழுது அவர்களுக்கு இருந்த மேல்மிச்சமான ஆடைகளை திரித்து அவர்கள் அவர்களுடைய உடம்பை மறைத்துக் கொண்டார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் கேட்கிற ஒரு ஹதீஸ் தான், நாங்கள் எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு ஹதீஸ் தான். ஆனால் இந்த கட்டத்துல அந்த ஹதீஸ் நாங்கள் கேட்கறதுக்கு முன்னால கொஞ்சம் எங்கட தலையில எங்கட மூளையில எங்கட மனைவியையும் எங்கட மனைவியையும் எங்கட சகோதரிகளையும் எங்கட தாய்மார்களையும் எங்கட உறவினர்களையும் நாங்கள் மூளையில் எடுத்தவர்களாக தலையில் எடுத்தவர்களாக இந்த ஹதீஸை நாங்கள் கேட்போம். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீனாத்துன். நபி அவர்கள் சொன்னார்கள், சில பெண்கள் ஆடை அணிவார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், மேல் ஆடை இருக்கும், ஆனால் ஆடை இல்லாதவர்களை போல ஆரியாத், அவர்கள் நிர்வாணிகளாகத்தான் இருப்பார்கள். அந்த பெண்களை பார்த்தா மாயிலாத் முமீலாத், யார் அந்த பெண்களை பார்த்தாலும் அங்கே அந்த ஆண்கள் அந்த பெண்களுடைய கவர்ச்சியில மூழ்கிடுவாங்க. அந்த பெண்கள் அணிந்திருக்கும் ஆடைகள் மனிதர்களை ஆண்களை இழுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தித்து பாருங்கள். எங்கட குடும்பத்தின பொறுப்பு எங்கட கையில இருக்குது. எங்கட குடும்பத்தை பத்தி அல்லாஹ் நாளை எங்களிடத்தில் கேட்க போகிறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் எந்தெந்த ஆடை முறைகள் அந்த பெண்களிடத்தில் இருந்தது என்று சொன்னார்களோ ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம். அதே ஜாஹிலியா ஆடை முறைகள் இன்று எமது பெண்களிடத்தில் வந்துதான் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்கிறார்கள், ஜாஹிலியா காலத்தில் எப்படி இந்த பெண்கள் முந்தானி போடுவார்கள் என்றால், எப்படி பெண்கள் முந்தானி போடுவார்கள் என்றால், கதத்தில முந்தானியை போட்டு அதனுடைய பெரும்பாலான பகுதி முதுகுக்கு பின்னாலதான் தொங்கும். அந்த முந்தானியால என்ன நெஞ்சை அல்லாஹ் மறைக்குமாறு கூறுகிறானோ அந்த இடம் மறைக்கப்பட்டிருக்காது. இவ்வாறுதான் அவர்கள் ஆண்களுக்கு முன்னால் அவர்களுடைய அவர்கள் நெஞ்சை தள்ளிக்கொண்டு ஆண்களுக்கு முன்னால் நடப்பார்கள் ஜாஹிலிய காலத்தில். அல்லாஹு தஆலா அதற்கு பின்னாலதான் ஆயத்திறக்குகிறான். பெண்களே, நீங்க உங்களோட உடம்பினுடைய முன்பகுதியை மறைப்பதற்காக நீங்கள் அந்த முந்தானியை உபயோகியுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகிறார் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளை, எங்களோட மகள், எங்களோட தாய் பாதையில போற நேரம் ஜாஹிலியா காலத்து முந்தானியை அணுகிறாளா அல்லது இஸ்லாம் கூறும் முந்தானியை அணுகிறாளா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, மற்றவர்கள் அல்ல, மற்றவண்ட மனைவி அல்ல, மற்றவண்ட மகள் அல்ல, மற்றவண்ட தாய் அல்ல. இந்த ஹதீஸ வச்சு நாங்க எங்கட மனைவிய பார்ப்போம், இந்த ஹதீஸ வச்சு நாங்க எங்கட தாய பார்ப்போம், இந்த ஹதீஸ வச்சு நாங்க எங்கட சகோதரிகளை பார்ப்போம். சகோதரர்களே, பெரியார்களே, கேவலம் கைசேதம் பூரணமான முறையில மறைத்திருந்தாலும் சில பெண்கள் அவர்கள் இறுக்கமாக ஒட்டமாக நெருக்கமாக அவர்களுடைய ஆடையை அணிவதன் மூலமாக அவர்கள் அங்கே நிர்வாணிகளாகவும் விபச்சாரிகளாகவும் தான் இஸ்லாத்திலே அங்கே அவர்கள் அடையாள காணப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலமாக்கள் தெளிவாக விளக்கம் கூறுகிறார்கள். நாங்களும் 16 வயதிலிருந்து 18 வயசிலிருந்து 20 வயதிலிருந்து 25 30 இருந்து ஒரு வாலிப காலத்தை கழிச்சிட்டு தான் நாங்க 55 45 65 என்று நாங்க பெண் பிள்ளைகளின் தகப்பர்களாக இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். ஏண்ட புள்ளைய நாம் பாதையில் அனுப்புறதுக்கு முன்னால இந்த நிலைமையில ஏண்ட புள்ள போனா எத்தனை ஆண்களுடைய ஹராமான பார்வை ஏண்ட பிள்ளையின் மேல படும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு அதிகமான மார்க்கத்தினுடைய தெளிவுகள் தெரியாது. நீங்க ஒரு ஆணினுடைய கைய பிடிச்சி ஜௌவஜுக்க இப்படி பாத்திமா என்று நீங்க உங்களோட பிள்ளைய பெண் பிள்ளைய நீங்க திருமணம் செஞ்சு கொடுக்கிறீங்க. பெற்றோர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களோட பெண் பிள்ளைய நாங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், அந்த பிள்ளையினுடைய உடம்பை நாங்கள் அந்த ஆணுக்கு மட்டுமா ஹலாலாக்குகிறோம் அல்லது இதற்கு முன்னால் பாதையில் நாங்கள் இந்த கணவனுக்கு முன்னால் பாதையில் நாங்கள் எமது பிள்ளையினுடைய உடம்பை ஏலம் போட்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று ஒரு சிலர்களின் வருகைகளும் போவதும் வருவதும் அங்கே அடையாளம் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துக்கென்றே பாதையில் இருந்து விடுவார்கள். சிலர்கள் வருவார்கள், சிலர்கள் போவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இது ஊரிலே ஒரு வேடிக்கையாகவும் கண்காட்சியாகவும் இருக்கிறது. சகோதரர்களே, தெரியாமல் அல்ல, தெரியும், ஒரு விளம்பரமாக தனது மகளை, தனது மனைவியை, தனது பிள்ளைகளை விட்டு வைத்திருக்கும் கைசேதத்துக்குரிய கேவலத்துக்குரிய தகப்பன்மார்களும் கணவர்களும் எமது சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்ணினுடைய தலையில ஒரு முந்தானியை கண்டாங்க. அந்த முந்தானி மிகவும் மிருதுவான ஒரு சொத்தான முந்தானியாக இருந்தது, ஒரு சொத்தான சோலாக இருந்தது. அந்த சோலை பார்த்தா அதுக்குள்ளால அந்த பெண்ணினுடைய உறுப்பு தென்படக்கூடியதாக இருந்தது. அந்த முந்தானியை போட்டு அந்த பெண் பாதையில போனா அவளோட உடம்பு விளங்கக்கூடியதாக இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த முந்தானியை எடுத்து கிழித்தார்கள். சுசூர் குல்துபியில் இருக்குது. அந்த முந்தானியை எடுத்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிழித்து விட்டு புதிய ஒரு முந்தானியை அங்கே அந்த பெண்ணுக்காக கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, முந்தானி அணிவது முஸ்லிம் பெண் என்பதை அடையாளப்படுத்தவல்ல, முந்தானி அணிவது முஸ்லிம் பெண் என்பதை அடையாளப்படுத்தவல்ல. ஒரு பெண் தனது உறுப்புகளை, தனது உடம்பை மறைப்பதற்கே இந்த முந்தானி உபயோகிக்கப்படுகிறது. சில பெற்றோர்கள் அதையும் விளங்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நானும் இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவன் என்றதுனால எனக்கு நல்லாக தெரியும். எங்கட காலியில ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை தகப்பன் இவர் டாக்டர் ஆகணும், அவரோட மகள் டாக்டர் ஆகணும் என்ற கனவுல என்ற கோட்டையை கட்டி கொண்டு மகளை விட்டிருக்கிறாரு. எதற்காக? படிக்கிறதுக்காக. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பெண், இந்த பெண் பிள்ளை இவ இப்படி பேசி காலிக்கு டியூஷன் போனவ, காலிக்கு கிளாஸ் போனவ, ஒரு அந்நிய சகோதரனோட அங்க போய் அங்கட அம்பலங்குடையில ஒரு ஹோட்டல்ல இருக்கிறத எங்கட ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் கண்டுட்டாரு. அம்பலங்குடையில ஒரு ஹோட்டல்ல இருக்கிறத ஒரு அந்நிய ஆணோட ஒரு சிங்கள சகோதரரோட இருக்கிறத எங்கட ஒரு முஸ்லீம் சகோதரர் கண்டுட்டாரு. சகோதரர்களே, பெரியார்களே, கோல் வந்தது. இத நானும் இன்னொரு சகோதரரும் சேர்ந்து அந்த தகப்பண்ட வீட்டுக்கு அந்த பெண் வாரத நாங்க பஸ்ல இருந்து இறங்குறத அவதானிச்சுட்டு அந்த பெண்ண தகப்பண்ட அந்த பிள்ளையோட தகப்பண்ட போனோம். போய் கேட்டோம், இன்றைக்கு உங்களோட மகளுக்கு எங்க கிளாஸ்? வாப்ப சொன்னாரு, இன்றைக்கு எங்கட மகளுக்கு கிளாஸ் காலி இல்ல, இன்னைக்கு எங்கட மகளுக்கு கிளாஸ் காலி இல்ல. அப்ப அந்த வாப்பா திருப்பவும் போன் போட்டு கேட்டார், மகள் உங்களுக்கு கிளாஸ் எங்க? மகள் சொல்றா, எனக்கு கிளாஸ் காலியில, நான் வேற எங்கேயும் போகல பாப்பா. ஆனா அம்பலங்குடி பஸ்ல வந்து இறங்குறத நாங்க கண்ணால கண்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, வாப்பா இருக்கிறதோட அந்த புள்ளையும் வந்துட்டா, அந்த புள்ளையும் வந்துட்டா, பொம்பளை புள்ளையும் வந்துட்டா. இப்ப கொஞ்சம் ஆகிவன் வாப்பா விருப்பம் இல்ல, புள்ளையோட தலையில குத்து குத்தம் இருக்குது, புள்ளைகிட்ட தவறு இருக்குது என்று ஏற்றுக்கொள்ள வாப்பா விருப்பம் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, அம்பலங்குடைக்கு போனது என்னது ப்ரூஃப் ஆகிட்டது. வாப்ப என்ன தெரியுமா கேட்டார்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, சரி பஸ்லயும் இறங்குறத நீங்க ரெண்டு பேரும் கண்டீங்க, சரி அது பிரச்சனை இல்ல, முந்தாடி எங்க இருந்தது? முந்தாடி எங்க இருந்தது? நான் சொன்ன முந்தாடி தலையில தான் இருக்கு. அது சரி, அவ்வளவு இருந்தா போதும், நான் இந்த மகளுக்கு சொல்லிக்கிறது வேண்டிய இடத்துக்கு போவா, ஆனா முந்தானிய தலையில இருந்து கலட்ட கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, தலப்பா கட்டிக்கொண்டு உரியத்தோடு தலப்பா கட்டிக்கொண்டு நிர்வாகத்தோட தெரிந்தா எப்படி இருக்கும்? அவர் சொல்ல வேண்டியத்தோட போ, வேண்டியத்தோட வா, நோட்டருக்கு போய் சேர்க்குது. முந்தானி தலையில தானே இருந்தது? முந்தானி தலையில இருந்தா சரி, நான் இந்த மகளுக்கு செல்லிக்கிறது முந்தானிய தலையில இருந்து கலட்ட கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட சமுதாயத்தில் இருக்கிற வாப்பமார முந்தானி இப்படித்தான் வருகிறது. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச முந்தானி. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, பெண்களை மறைக்க, பெண்களை பாதுகாக்க, பெண்களை காப்பாத்த ஒரு பெரிய பொறுப்புகளை கையில இருக்குது, பெரிய பொறுப்புகளை கையில் இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க குர்ஆன் ஹதீஸ் ஓரளவு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் இந்த முகமூடுறத்தை சண்டை குடிக்குவாங்க, சண்டை போடுவாங்க மடையர்களோட. யாரு பாதுகாக்க விரும்புகிறாரோ அவன் பாதுகாக்கட்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல முகத்தை மறைக்கிற பெண்கள், ஆனால் தன்னை முழுமையாக மறைக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறார், எத்தனையோ சிறப்புகளை சொல்லிக்கிறார். தந்த அங்கங்கள், தந்த உறுப்புகள் வெளியில தென்படாமல் தன்னை மறைக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எவ்வளவோ சிறப்புகளை சொல்லுகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட சமுதாயம் இன்றைக்கு, எங்கட கணவர்கள் இன்றைக்கு மனைவிமாரோட எப்படி தெய்வம் நடக்கிறார்? எங்கட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கணவர்கள் தத்தமது மனைவிமார்களுடன் நடப்பதற்கு ஒரு அழகிய உதாரணத்தை சொல்லி. சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட ஊர்களில் நாங்க ஆடு வளர்க்கிறவங்களை பார்க்கணும். ஆடு வளர்க்கிறவங்க, ஆடு வளர்க்கிறவங்க ரெண்டு மாய் வளர்ப்பாங்க. ஒரு குரூப் இருக்குது, அவங்களோட ஆடு எப்பயும் கூட்டுக்குள்ளதான் நிற்கும். அவங்க எந்த டைமுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களோ, அவங்க எந்த டைமுக்கு இலை கட்டுறாங்களோ, அவங்க எந்த டைமு தண்ணி வைக்கிறாங்களோ, அந்த டைம்ல தான் அந்த ஆட்டுக்கு சாப்பாடு, கட்டுப்பாடு. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களும் ஆடுதான் வளர்க்கிறாங்க, ஆனா காலையில திறந்துட்டா அந்த ஆட்டு கூட்டம் எதோட, அது மாட்டோடையும் இருக்கும், பூனைகளோடையும் இருக்கும், நாய்க்கூட்டத்தோடையும் இருக்கும். எங்க பேச்சு, எதை தின்னுது, எதோடு இருக்குது, எதை சாப்பிடுது, இந்த எந்த ஒன்றும் தெரியா. ஆனா அந்த கூட்டு வரும், மாலையில ஆடு கூட்டு வரும். சகோதரர்களே, பெரியார்களே, இதை போலதான் எங்கட கணவர் ஒரு சில சமுதாயம் தனது மனைவிமார்களை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கணவர் சமுதாயம் அவர்கள் தனது மனைவிமார்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். எங்கே போறாங்க, எங்க வாராங்க, யாரோட கிடைக்கிறாங்க, அஜ்னபி மஹரமி எந்த வரையறை இல்லாமல், அஜ்னபி மஹரமி எந்த வரையறை இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பொம்பளை ரெண்டு நாளா கடைக்கு போனா கடையில உள்ளவர் என்ன மாப்பிள்ள சோம் இல்லையா, வளமையா நீங்க வளமையா மாப்பிள்ள வாரவர் இன்றைய வரலன்னு கேட்டா இந்த ஆயுதம் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது. கணவன் கடைக்கு போனா ஏன்னா வைஃப் சோம் இல்ல போன வைஃபங்க வைஃபக்கான இல்ல வைஃப் தான் கடைக்கு வார. சகோதரர்களே, பெரிய அப்படித்தான் சமுதாயம் நிற்குது. பெண்களை நாங்க மறைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பெண்களை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு ஒழுக்கத்துக்குள்ள, ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வர நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சிலர்கள்ட்ட பெண்களை முழுமையாக மறக்கிறத பத்தி பேசினா அவங்க என்ன தெரியுமா சொல்ற, மறக்கத்தான் ஓனம், ஆனா மாஸ்டா அல்லாண்டு ஏந்த பொம்பளை என்னை நம்பிக்கை, ஏந்த மனைவி எனக்கு நம்பிக்கை. சிலர்களிட பார்வை எந்த யாரு மனைவிய யாருக்கு சந்தேகமோ அந்த மனைவியைத்தான் முகம் மூடுறாங்க, அந்த மனைவிக்கு தான் பருதா போடுறாங்க. சிலர்கள நம்பிக்கை செலவன் அப்படித்தான் விளங்குது. யாரோட மனைவி எந்த கணவனின் சந்தேகமோ அவரு தான் முழுமையா பேஸ் கவர் பண்ணுவார், அவரு தான் முழுமையா பருதா போடுவார். ஏந்த மனைவி எனக்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீ ஒன்ற மனைவியும் உல சுத்தத்தோட மனைவி ஒன்ன மட்டும் நினைக்க, நீ மனைவிய மட்டும் நினைச்சி வாழணும்டா, நீ இந்த ஃபர்தாட முறைய கையாளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நபிமார்களோட பெண்களோட வீட்டுக்கு போறீங்க, நபியோட பெண்களோட வீட்டுக்கு போறீங்க, வைதா சால்தமோ ஒன்ன மத்தான் நீங்க பேசி கதைக்கிற நேரம், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோட கதைக்கிற நேரம் மீ வராயில் ஹிஜாப், திரைக்கு பின்னால் இருந்து கதைக்கட்டும், திரைக்கு பின்னால் இருந்து கதைக்கட்டும். ஒரு ஆண் இன்னொரு அந்நிய பெண்ணினுடைய முகத்தை பார்க்க வேண்டாம். இப்படி தாறு வாழுவார்களோ யார் இப்படி வாழ்வாங்களோ அவங்க ரெண்டு பேருட வாழ்க்கையிலே தான் உள்ளம் சுத்தமாக இருக்கும். உங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனைவிக்கு தந்த கணவனை காண்ற நேரம் இன்னொரு ஆண்ட சிந்தனை போகாது. என்ன கணவன் அஜ்னபி மகரவி வரையறையை பேணுகிறானோ அவனுக்கு அவனோட மனைவியை காண்ற நேரம் இன்னொரு பெண்ட சிந்தனை போகாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை யாரு தெரியுமா கிடைக்கும், யாரு கிடைக்கும், குர்ஆன்ல இருக்குது. யாரு பரிதாப பேண்டாங்களோ இவங்களுக்கு தான் கிடைக்கும். இது யாரு எவரண்ட் இல்ல, நீங்காரம் வந்தாலும் பேசுறது, லைட் பில் கொண்டு வந்தாலும் பேசுறது, தண்ணி பில் கொண்டு வந்தாலும் பேசுறது, எல்லத்தை மூட்ட மெயின்டைன் பண்றது மனைவி. மனைவியோட உள்ளத்துல அன்னி ஆண்களோட ஆசை இருக்கு. அல்லாத சாதாரணமான பெண்களுக்கு வச்சு உதாரணம் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் நபிமார்களுடைய பெண்களை வச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெண்களோட விஷயத்துல அல்லாஹ் தொடராக பேசுறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே நாங்க பார்க்கோடும் எங்கட வாழ்க்கையில சந்தேகம் இல்லாத வாழ்க்கை, ஹராம் இல்லாமல் எங்கட மனைவி எங்கட மட்டும் நினைத்து வாழணுமா, நாங்க எங்கட மனைவியை மட்டும் நினைச்சு வாழணுமா, பரிதாபப்பேணும். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யுதுனீன் அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, யுதுனீன் அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், எந்த பெண்கள் இந்த ஹிஜாபினுடைய வரையறையை பேணுவார்களோ, ذلك ادنا ايورفنا, இந்த ஊட்டில, இந்த ஏரியால, இந்த வீட்டில, இந்த ஆளுக்கு, இந்த ஹாஜிக்கு, இந்த ஆளுக்கு இப்படி ஒரு மகள் இருக்கிறது என்று யாருக்கும் பெருசா தெரிய, இப்படி ஒரு பொம்புல இருக்கிறாண்டது ஹிஜாப பேணினாள். சகோதரனை பெரிய, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யுஸைன், ஹிஜாப பேணி பாருங்கோ, ஹிஜாப பேணி பாருங்கோ, நீங்க உங்களுக்கு ஆண்களால வர தொல்லை இல்லாம போகும், ஆண்களால் வரக்கூடிய தொல்லை இல்லாமல் போகும். அல்லாஹ் குர்ஆன் தெளிவா சொல்லிக்க, ஒரு இடத்தில் ஒரு பெண் இருக்கிறது தெரிய வர, அதை ஒரு நாலு ஆண் பார்க்க, அப்பதான பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க மறச்சிக்கோங்க, உங்களை யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு யார்த்தீது நோவினே வராது, நிம்மதியா வாழ. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு இதுல கருத்து வேற்றுமைப்பட்டாலும், அல்லாஹு தாலா அந்நியர்களை வச்சு இந்த ஆயத்துக்களை அமுல்படுத்திக் கொண்டு தான் நினைக்கிறேன். புதுசா ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்தா, அவ சொன்ன விஷயம் என்ன, ஏன் என்னை இஸ்லாம் கவர்ந்தது, நான் கடைக்கு போனா, நான் பாதையில போற நேரம் என்ன எல்லாரும் குழப்புவாங்க, எனக்கு எல்லாரும் நக்கல் அடிப்பாங்க, நான் முஸ்லீம்கள் அணியக்கூடிய ஆடை, நான் முஸ்லீம் ஆகல, முஸ்லீம்கள் அணியக்கூடிய இந்த ஆடையை நான் அணிந்து கொண்டேன், என்னை யாரும் பார்க்கவும் இல்லை, என்னை யாரென்றும் தெரியா, என்னை யாரும் திரும்பி பார்க்கவும் இல்லை, இதனால என் உள்ளத்துல இஸ்லாம் வந்தது. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹிஜாப் அணிந்தால், உங்களை முழுமையாக மறைத்துக் கொண்டால், அதுனா ஐயோ ரத்ன, உங்களை யாரும் அறிஞ்சு கொள்ள மாட்டார், உங்களுக்கு யாராலும் சங்கடமும் சிக்கலும் வராது. சகோதரிலே, பெரியார்களே, ஆகவே எமது பெண்களை, எமது தாய்மார்களை, எமது மனைவிமார்களை இந்த ஹிஜாபினுடைய வரையறைக்குள்ள நாங்கள் கொண்டு வருவது எங்கள கடமையாக இருக்கிறது. சகோதரிலே, பெரியார்களே, சில கணவர்களை பார்க்கிற நேரம், சில ஆண்களை பார்க்கிற நேரம் கவலையாக இருக்குது. என்ன விஷயம் என்றா, கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. சில ஆண்கள் கிளமையில ஒரு உடுப்பு, தன்னுடைய மனைவிக்காக சில ஆண்கள் கிளமையில ஒரு உடுப்பு, ஆனா அந்த ஆடையை அணிஞ்சு அதை ரசிக்கிறது கணவன் அல்ல, எங்கோ இருக்கிறவர், எங்கேயோ இருக்கிறவர்கள் ரசிக்கிறாங்க. வீட்டுக்கு கணவன் வருவதற்கு முன்னால ஒரு பெண் கண்ணாடிக்கு முன்னால நின்று தந்த ஆடையை சரி செய்து தலையை சீவினா அதுல பிரயோஜனம் இருக்குது, அது ஹலால். வெளியில போகக்குள்ள, வெளியில போற நேரம் கண்ணாடிக்கு முன்னால நின்று தந்த தலையை வாரி, தந்த ஆடையை சிறக்கடித்து, தந்த ஆடை இறுக்கமான ஆடைகள் அணிந்து கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறாள், ஏன் நிற்கிறாள், என்னுடைய உடம்பு எந்த அளவு ஏலம் போகும், எந்த உடம்பால நான் அழகாக இருக்கிறேனா. சகோதரர், கணவன் வாரத்துக்கு முன்னால கண்ணாடியை பார்க்கிறது நியாயம், வெளியில போற நேரம் கண்ணாடியை பார்க்கிறது எந்த விதத்தில் நியாயம். சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கெல்லாம் எங்களை கணவர்கள் இடம் விட்டுத்தான் நிற்கிறார். ஆக அல்லாஹ் அமானியமாக தந்திருக்கிறார், மஸ்ஊலுன் ஃபீ ரஈயத்தி அஹ்லி, எங்களுடைய குடும்பத்தினுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறான். அதனால நாங்க எங்களோட ஆடைகள், எங்களோட பிள்ளைகளோட ஆடைகள், எங்களோட பெண்களோட ஆடைகள், இது எல்லாத்திலே நாங்க கவனம் செலுத்துறது எங்களோட முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. ஃபர்தாவை பேசிக்குவோம், ஃபர்தாவை போடுவோம். நிக்காக முடிக்காதவர்கள் நிக்காக முடிப்பதற்கு முன்னாலேயே இந்த ஃபர்தாவுடைய நிபந்தனையை கொண்டு வாங்க. ஃபர்தா ஐந்தா திருமணம் பண்ணுங்க, சகோதரர்களே பெரியார்களே, நாங்க கைப்பிடித்த மனைவிய எங்கட வாழ்க்கையில எங்களுக்கென்று மட்டும்தான் இருக்கணும். அதை வேற யாரும் அனுபவித்தால், வேற யாரும் அதை ரசித்தால் அது ஹராம். அது எங்கட நாங்க செய்த துரோகம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை முறையை பேணும் பட்சத்தில்தான் அல்லாஹு தஆலா எங்கட வாழ்க்கையில எங்கட குடும்பத்தில வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்குவார். நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க அடிக்கடி கேட்கிற ஹதீஸ் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத். ஆடை அணிஞ்சிப்பாங்க, ஆனா ஆடை அணியாதவங்களை போல ஆண்களோட சிந்தனையை இழுத்தெடுக்கிறவங்க. சகோதரர்களே, இந்த ஹதீஸ நான் திரும்பவும் சொல்றேன், இதை யாருடைய மனைவி, இவருடைய மனைவி இப்படி, இவருடைய மகள் இப்படி, இவருடைய உண்மை இப்படி, இந்த சிந்தனையில கேட்க வானம். இந்த ஹதீஸ சிந்தனை கெடுங்க, எங்கட மனைவிய சிந்தனை கெடுங்க. இந்த ஹதீஸ சிந்தனை கெடுங்க, எங்கட சகோதரிமார சிந்தனை கெடுங்க. இந்த ஹதீஸ சிந்தனை கெடுங்க, எங்கட மகள சிந்தனை கெடுங்க. சகோதரனே பெரியாரே, அப்ப அல்லாஹு தஆலா ஒரு உதிப்பை எங்கட கல்புக்குள்ள உண்டாக்குவான். இது பயான்கள் போகுது, ஹதீஸ் போகுது, ஒட்டி உடுக்கிறது அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்கிறது. கேட்கிற நேரமே அவன் மகள், இவன் பிள்ளை, இது இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கிது குடும்பத்தை சிந்திக்கு. அதனால சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கட்டளைகளை பேணி விசேடமாக இந்த ஆடையினுடைய விடயத்தில் ஒரு ஒழுக்கத்துக்கு வந்து எங்கட பெண்கள் எங்களையும் பாவியாக்கி மற்ற ஆண்களையும் தினாக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு கேவலமான சமுதாயம் இல்லாமல் ஒரு கண்ணியமான ஒழுக்கமான பெண் சமுதாயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சகோதரிமார்களையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அல்லாஹு தஆலா எல்லா முஸ்லிமான மூமினான்கள் பெண்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஃபர்தாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் உருவாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
வசலாம். When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.